நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, இது விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில். இப்ப குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து நம்ம சமீபத்தில் பார்த்துட்டு இருந்தோம். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா டிஸ்லெக்ஸியா, லேர்னிங் டிசார்டர் அப்படிங்கறது தெரியும். அவங்களால வார்த்தைகளை சரியா உச்சரிக்க முடியாது, எழுதுறதுல சிரமம், வாசிக்கிறது பாத்தீங்கன்னா பின்னோக்கி வாசிப்பாங்க. இப்ப பேட் அப்படின்னு நம்ம எழுத சொன்னா BAT அப்படிங்கறது அவங்க TABன்னு மாத்தி புரியறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த டிஸ்லெக்ஸியா ஏன் ஏற்படுது, எப்படி இதை சரிப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி விரிவா பேசுறதுக்காக உளவியலாளர் பார்வதி அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம் மேடம். டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இரண்டாக நம்ம பிரிக்கலாம். டிஸ் அப்படிங்கிறது அப்நார்மல், லெக்ஸஸ் அப்படின்னா லாங்குவேஜ், அதாவது இந்த மொழியில குறைபாடு இருக்கும் இந்த குழந்தைகள், அதுதான் டிஸ்லெக்ஸியா. இவங்களுக்கு வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதாவது எழுத்துக்களை கோர்வையா பார்த்து ஒரு மொழி, இங்கிலீஷ், ஆங்கிலம், தமிழ், இந்த மாதிரி ஹிந்தி, இந்த மாதிரி எந்த ஒரு மொழியிலையும் அந்த எழுத்துகளுடைய உச்சரிப்பை புரிஞ்சிட்டு அந்த எழுத்தை படிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு குறைபாடு தான் இந்த டிஸ்லெக்ஸியா. டிஸ்லெக்ஸியாங்கிறது வந்து ஒரு டிசீஸ், அதாவது ஒரு நோய் கிடையாது, அது ஒரு டிஸ்ஆர்டர், குறைபாடு. அதை வந்து எளிமையா மேனேஜ் பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு டிஸ்ஆர்டர் தான் டிஸ்லெக்ஸியா. நம்ம ஏற்கனவே ஆட்டிசம்ல பார்த்த மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், மொசார்ட் இவங்க எல்லாருக்குமே இந்த டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிற ஒரு குறைபாடும் இருந்திருக்கு. ஹிந்தியில வந்து ஒரு அருமையான திரைப்படம் இருக்கு, தாரே ஜமீன் பர் அப்படிங்கிற ஒரு அருமையான திரைப்படமும், அதே மாதிரி ஆட்டிசம் டிஸ்லெக்ஸியா சம்பந்தப்பட்ட ஹரிதாஸ் அப்படின்னு தமிழ்ல ஒரு திரைப்படம் இருக்கு. இது பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த குழந்தைகள் எப்படி, யாரு இந்த குழந்தைகளை நாம எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறது. சோ இந்த டிஸ்லெக்ஸியால வந்து இந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய மூளை வந்து எப்படின்னா இன்ஃபர்மேஷனை வேற விதமா ப்ராசஸ் பண்ணும். இந்த குழந்தைகளை படிக்க சொல்லி எம்ஆர்ஐங்கிறது வந்து ஒரு விதம் ஸ்கேன் மாதிரி, இந்த எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும் பொழுது நாம நார்மலா இருக்கிறவங்க படிக்கும் பொழுது நம்மளால அந்த எழுத்தை கூட்டி படிக்க முடியும், அந்த உச்சரிப்பை புரிஞ்சிட்டு ஸ்பெல்லிங்க எழுத முடியும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மூளையில ஒரு பகுதி சிறப்பா வேலை செய்யும். இந்த குழந்தைகளுக்கு அந்த ஒரு பகுதி, படிப்பு சம்பந்தப்பட்ட அந்த ஒரு பகுதியில வந்து கொஞ்சம் குறைவா வேலை செய்யுது. அதுதான் இரண்டு பேர்த்துக்குமே, நார்மல் அண்ட் டிஸ்லெக்ஸ் குழந்தைக்கு இருக்கிற ஒரு வேறுபாடு. அதே மாதிரி இந்த குழந்தைகளால உச்சரிப்பு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்பெல்லிங் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க லெஃப்ட் அப்படின்னு எழுத சொல்றோம் அப்படின்னு சொல்ல, லெ அப்படிங்கிறப்போ நம்மளுடைய மூளை LE அப்படிங்கிற அந்த கோர்வையை கொடுக்கும். ஃபிட் அப்படிங்கிறப்போ FT அப்படிங்கிற அந்த உச்சரிப்பை புரிஞ்சுட்டு நம்மளால அந்த ஸ்பெல்லிங்க எழுத முடியும். ஆனா இந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா லெஃப்ட் அப்படிங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு ஃபெல்ட்னு எழுதுவாங்க, தலைகீழ் எழுதுவாங்க, அல்லது அதே உச்சரிப்புல இருக்கிற வேறொரு வார்த்தையும் அந்த இடத்துல எழுதுவாங்க. அந்த மாதிரி குறைபாடு இருக்கிற குழந்தைகளுக்கு தான் நம்ம வந்து டிஸ்லெக்ஸியா அப்படின்னு சொல்றோம். இந்த குழந்தைகளுக்கு லாங்குவேஜ் மட்டும்தான் ப்ராப்ளம், மற்றபடி இந்த குழந்தைகள் ஆர்ட்ல, கிராஃப்ட்ல, ப்ராஜெக்ட்ல, ஸ்போர்ட்ஸ்ல இதுலலாம் ரொம்ப சிறப்பா செயல்படுற குழந்தைகள் தான் டிஸ்லெக்ஸ் குழந்தைங்க.
இது எப்படி கருவிலே ஏற்படக்கூடியதா, அல்லது புறச்சூழல் வந்து இதை இன்னும் அதிகப்படுத்துமா, அப்புறம் மேத்ஸ் இவங்களுக்கு எவ்வளவு தூரம் வரும்?
கருவிலே ஏற்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் போகும் வயது, அதாவது ஒரு 4-5 வயதுல தான் இதை கண்டுபிடிக்க முடியும். இதோடைய அறிகுறி வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குழந்தை பாக்குற வேண்டிய கட்டத்துல நம்மளே பாக்காத்தது, நம்ம ஒரு விளையாட்டு காட்டும் பொழுது அந்த குழந்தை அந்த விளையாட்டுக்கு சிரிச்சு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கிறது, அல்லது அந்த குழந்தை தவழ வேண்டிய வயசுல தவழாத, அந்த ஸ்லோ எல்லாமே இந்த குழந்தைகளுக்கு ஸ்லோ, அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட வேண்டிய கட்டத்திலயும் இந்த குழந்தைகள் கூப்பிடாது. அதே மாதிரி நாமளும் பேர் சொல்லி கூப்பிடும் பொழுது இந்த குழந்தை திரும்பவும் ரெஸ்பாண்ட் பண்ணும், ஆனா பதில் சொல்றதுக்கு இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்ப நம்ம குழந்தைகளை பொதுவா திட்டுவோம்ல, பேரை கூப்பிட்டா என்னன்னு கேளு அப்படி, இந்த குழந்தைகளுக்கு அந்த என்னன்னு கேட்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் கண்டிப்பா இருக்காது. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் கண்டிப்பா இந்த குழந்தைகள் காமிக்கும். அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் இந்த குழந்தைகளுக்கு மிக மிக கஷ்டம், இந்த குழந்தைகளால சரியா எழுத முடியாது. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் வந்து புரிஞ்சிக்காமல் ஹேண்ட் ரைட்டிங் எழுதாமல் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதுகிற குழந்தைகளை வந்து ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் டிஸ்இன்ட்ரெஸ்டடு, இவனை ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்லெக்ஸ் ஆன குழந்தைங்க ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த குழந்தைகளை நம்ம கண்டிப்பாக ரெகுலராக இருக்கிற குழந்தைகள் மாதிரியே அந்த குழந்தைங்களை நம்ம சரிப்படுத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இப்போ இருக்கு. ஸோ இந்த குழந்தைகள் லேசி, இந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு பிராண்ட் பண்ணாமல் இந்த குழந்தையோடைய குறைபாட என்னங்கிறத கவனிச்சு அதுக்கு தகுந்த கவுன்சிலிங் முறைகள் இன்னைக்கு இருக்கு. நீங்க சொன்னீங்க இந்த குழந்தைகளுக்கு கணக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்க. இந்த குழந்தைகளுடைய பிரச்சனை என்னன்னா, ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா இந்த குழந்தைகளால படிக்க முடியாது. முக்கியமா இந்த குழந்தைகளால மனப்பாடம் பண்ண முடியாது, அது வாய்ப்பாடா இருந்தாலும் எதுவாக. இந்த குழந்தைகளுடைய பிரெயின், மூளையானது ரொம்ப ஸ்லோவா தான் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்றதுனால சட்டுன்னு இந்த குழந்தைங்களால அடிஷன் ஆட் பண்றதோ அல்லது கழிக்கிறதோ வகுத்துறதோ இதெல்லாம் அந்த குழந்தைகளால பண்ண முடியாது. அரித்மெட்டிக்ல ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க. ஐக்யூ லெவலும் இந்த குழந்தைகளுக்கு குறைபாடா தான் இருக்கும். இந்த டிஸ்லெக்ஸியாங்கிற நோயும் மைல்டு மாடரேட் ஹை அப்படின்னு மூணு கேட்டகரி, குறைஞ்சபட்சம், நடு, அதிகம். அதிகம் டிஸ்லெக்ஸியா இருக்கிற குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா, இந்த எழுத்தெல்லாம் கொடுத்தீங்கன்னா எழுத்தெல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியும். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு இமேஜினேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இப்ப நீங்க இந்த குழந்தைங்க உட்கார வச்சு படிக்க வைக்கும் போது, உதாரணத்துக்கு இதுக்கு நான் வந்து வாய்ப்பாடு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தைக்கு வந்து டூ எல்லாம் எல்லா பக்கமும் ஓடுற மாதிரி தெரியும், ஒன்னு வந்து டூவோட சேர்ற மாதிரி தெரியும், அந்த மாதிரி தெரியும். இந்த குழந்தை வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, அம்மா எல்லா லெட்டர்ஸும் டான்ஸ் ஆடுதுமா அப்படின்னு சொல்லும். அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, காதை திருகி மண்டையில கொட்டி, படிக்க வேண்டிய நேரத்துல உனக்கு என்ன விளையாட்டு அப்படின்பாங்க. ஆனா இது அந்த குழந்தை நமக்கு கொடுக்கும் ஒரு முக்கியமான வார்னிங், அறிகுறி. இது அந்த தாய் பிக் பண்ணிட்டு பதட்டப்படாம இந்த குழந்தைய முன்னாடி ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனா, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைப்போம். ஸ்பெல்லிங், ப்ரொனவுன்சியேஷன், உச்சரிப்பு, ஸ்பெல்லிங், ஹேண்ட் ரைட்டிங், இது மூணும் பார்ப்போம். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு 4 வயசு ஆயிருக்குன்னா 4 வயசுக்கு தகுந்த சில டெஸ்ட், 6 வயசுனா அந்தந்த வயசுக்கு தகுந்த டெஸ்ட் அந்த குழந்தை கொடுத்திருக்கிற நேரத்துல அதால முடிக்க முடியுதா அப்படிங்கறத பார்ப்போம். அப்படி அந்த குழந்தையால முடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது அது டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இன்னைக்கு கவர்மெண்ட் கூட இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு டிஸ்லெக்ஸியா இருக்கிற குழந்தைகளுக்கு 10th பிளஸ் 2 அதிக நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த குழந்தைகளுக்கு அதுதான் தேவை, அதிக நேரம், அவ்வளவுதான். இப்ப என்னால ஒரு பேப்பரை 3 மணி நேரத்துல எழுத முடியும்னா, ஒரு டிஸ்லெக்ஸ் குழந்தைக்கு 3.5 மணி நேரம் ஆகும். அதே மாதிரி ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லுவோம், ஹேண்ட் ரைட்டிங் எழுதவே முடியாத குழந்தைகளுக்கு நம்ம ஒரு ஸ்கிரைப், எழுத்து இன்னொருத்தர் எழுதற்கு நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இன்னைக்கு அரசாங்கம் தேங்க்ஸ் டு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த குழந்தைகளும் மற்ற குழந்தைகள் மாதிரி என்ஜினியரிங், மெடிசன் அப்படின்னு சொல்லி ஒரு கெரியர் இதுங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியுது.
இது நம்ம சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஒரு வயசு ஆக ஆக ஒரு அடாலசன்ட் ஏஜ்ல ஒரு பிளஸ் 2 வரும்போது முற்றிலும் குணப்படுத்த முடியுமா? இவங்களால ஒரு சினிமாவை தொடர்ந்து ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியுமா?
கண்டிப்பா முடியும். இந்த குழந்தைகளுடைய பிரச்சனை என்னங்கிறப்போ, யாருமே இவங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குறைபாடு இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். சோ செல்ஃப் இமேஜ், மத்தவன மாதிரி நம்மளால கொடுத்த நேரத்துல கொடுத்திருக்கிற வேலையை செய்ய முடியலையே. அதே அந்த குழந்தையோட கிளாஸ்லயே இன்னும் சில நார்மலான குழந்தைகள் பாத்தீங்கன்னா, ஹோம்ஒர்க் எல்லாம் நீட்டா பண்ணிட்டு வந்திருப்பாங்க, எழுந்திரிச்சு டீச்சர்ட்ட நல்ல பேர் வாங்குவாங்க. ஆனா இந்த குழந்தைக்கு அந்த மாதிரி இல்லாதனால நம்மளால இது முடியல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த குழந்தை வந்துடும். சோ அப்படி இல்லாம இந்த குழந்தைய ஊக்கப்படுத்துறது ஆர்ட் கிளாஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிராயிங் கிளாஸ், கிராஃப்ட், இந்த மாதிரி எல்லா ஸ்டேஷனரி கடைகளும் டூ இட் யோர் செல்ஃப், நீங்களே செய்து கொள்ளலாம் அப்படின்னு கிட் கிடைக்கும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன கிட், டிராயிங் கிட், கிராஃப்ட் கிட், இதெல்லாம் வெகேஷன் டைம்ல இந்த குழந்தைக்கு கொடுத்து செய்ய வச்சோம்னா, இந்த குழந்தைக்கு தன்னுடைய செல்ஃப் இமேஜ், தன்னை பத்தி இருக்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தை இந்த குழந்தையால வளர்த்திக்க முடியும். அதே மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கும் முறை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபெனட்டிக்ஸ் அண்ட் ஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஆங்கில டீச்சருக்கு நல்லாவே வரும். ஸோ ஃபெனட்டிக்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த சவுண்டு, இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு அந்த வார்த்தைகளை இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா இந்த குழந்தைகளால அருமையா பண்ண முடியும். இந்த குழந்தைகளை வந்து அவசரப்படுத்தாம, இந்த நேரத்துக்குள்ள நீ பண்ணணும் அப்படிங்கறது இல்லாம, இதைத்தான் நீ பண்ணணும், உனக்கு எப்ப சௌகரியமோ நீ பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிறப்போ இந்த குழந்தை மிக சிறப்பா செய்வாங்க. அது இவங்களுடைய பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய ஸ்கூல் வந்து இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு எல்லா குழந்தைகளும் அசைன்மெண்ட், ஹோம்ஒர்க் அப்படின்னு எழுதிட்டு போகும் கட்டத்துல இந்த குழந்தைகளுக்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரே வந்திருக்கு, சாஃப்ட்வேர் ஃபார் டிஸ்லெக்ஸ் சில்ட்ரன். சோ இதுங்க அவங்களோட ஹோம்ஒர்க்கை வந்து சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர்ல போட்டீங்கன்னா, ஒரு ஸ்பெல்லிங் பிரச்சனை அங்க வரும்போது கம்ப்யூட்டரே திருத்திக்குது அந்த ஸ்பெல்லிங்க. சோ அந்த குழந்தைக்கு வந்து அதை சப்மிட் பண்ணும்போது அந்த சப்மிஷனுக்கு அந்த குழந்தைக்கு சிறந்த மார்க் வரும்போது இந்த குழந்தையால உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ண முடியுது. இப்ப சமுதாயம் புரிஞ்சுக்குது டிஸ்லெக்சியான என்ன, சோ அதுக்கு தகுந்த டீச்சிங் எய்ட்ஸ் இன்னைக்கு கிடைக்குது, மார்க்கெட்லயும் கிடைக்குது, டீச்சர்ஸும் பயன்படுத்துறாங்க. சோ இந்த குழந்தைகளால உண்மையாவே நாளைக்கு ஒரு கெரியர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நல்லா வர முடியும்.
இந்த டிஸ்லெக்டிக் சில்ட்ரனுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் மட்டும் போதுமா, அல்லது மருந்து மாத்திரைகள் அவங்க சப்ளிமெண்ட் பண்ணி ஆகணுமா?
டிஸ்லெக்சியா இருக்கிற குழந்தைகளுக்கு வெறும் டிஸ்லெக்சியா தான் இருக்குதா அப்படிங்கறது தெரியாது. டிஸ்லெக்சியா கூட அட்டென்ஷன் டெபிசிட் இருக்கலாம், அல்லது ஏதாவது நியூரோலாஜிக்கல். அதிகப்படி பாத்தீங்கன்னா ஆட்டிசம் டிஸ்லெக்சியா இருக்கிற குழந்தைகளுக்கு எபிலெப்சி ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு வயசு 13 வயசு ஆகும் வரை அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இந்த ஃபிட்ஸ் அப்படிங்கறது வரும். எதுக்குன்னா இந்த குழந்தை அதிகப்படியாக பிரஷர் எடுத்து கொள்வதனால இந்த எபிலெப்சிக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி எபிலெப்சியோடைய வாய்ப்பு வராம இருக்கிறதுக்கு ஒரு நியூரோ ஒப்பீனியன் வாங்குறதோ, அல்லது வந்த பட்சத்துல நியூரோலஜிஸ்ட் நரம்பு சம்பந்தப்பட்ட மருத்துவரை பார்த்து அவர் கொடுக்கிற மருந்து மாத்திரையை நம்ம சொன்ன விதத்துல கண்டினியூ பண்றது மிக சிறப்பு. எபிலெப்சி இந்த ரெண்டு டிசார்டரோட ஒரு அசோசியேட்டட் சிண்ட்ரோம்.
இந்த டிஸ்லெக்சியா குறைபாடு உள்ள குழந்தைகளை வந்து நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப விபரமா விளக்கமா சொன்னீங்க டாக்டர், கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் உளவியலாளர் பார்வதி அவர்கள். உடன் உரையாடினார் என் கோமா.
நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 243-1055. வெளியூர் நேயர்கள் 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்ணை நினைவுபடுத்துகிறோம், 0422-243-1055. நமது நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.